Pramarpanam brahmahavya brahmagna brahmanahutam brahmaiva tena gantavyam brahma karma samadhina. Read the translation again.
Krishna undavi laipavan nichayamaga aanmiga ulagai adaivan yenenil avanadu samarpanamana aanmiga seyalin lakshyamum pooranamey aagum samarpikkapadavayum inda aanmiga iyarkaiyai kondavey aagum.
This chapter of Bhagavad Gita is called Transcendental Knowledge.
Srimad Bhagavad Gita inda adhyayam unnadamana arivu endra thalaippadapattirukkirathu.
In the previous chapter has been described Karma Yoga.
இதற்கு முந்தைய அத்தியாயமானது கர்ம யோகம் என்று அழைக்கப்பட்டது.
In the karma yoga means that we should offer the results of our work for the higher purpose.
கர்ம யோகம் என்றால் என்ன என்றால் நம்முடைய செயல்களின் விளைவுகளை ஒரு உயர்ந்த ஆன்மீக குறிக்கோளுக்காக அர்ப்பணிப்பது என்பது பொருள்.
That is particularly by the process of sacrifice.
முக்கியமாக குறிப்பாக ஆன்மீக யாகங்களின் மூலமாக இந்த செயலை நாம் செய்ய வேண்டும்.
The whole Vedic society or Varnashram society was meant for yagya.
நம்முடைய மொத்த வர்ணாசிரம சமுதாயமே யஜ்ஞத்தை குறிக்கோளாக கொண்டதாகும்.
Under the guidance of the brahmanas and the organization of the king, yagyas were being performed.
பிராமணர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் அரசர்களின் வழிகாட்டுதலின் பேரும் யாகங்கள் பகவானின் சந்தோஷத்திற்காக செய்யப்படுகின்றன.
And by these yagyas, the work that everyone did was offered to Vishnu.
இந்த யாகங்களின் மூலமாக பகவான் எல்லோரும் செய்த செயலானது பகவான் விஷ்ணுவின் சந்தோஷத்திற்காக அர்ப்பணிக்கப்படுகின்றது.
This yagya is only possible by the cooperation of all the people in society.
யஜ்ஞம் செய்வதே எல்லா சமுதாயத்தின் எல்லா விதமான மக்களுமே ஒத்துழைப்பாக செயல்படும் பொழுதே செய்யக்கூடிய செயலாகும்.
And although the yagya might be performed officially in the name of the king as the yajaman, but actually all those who are under his guidance, they all benefit.
யாகத்தில் இறுதியாக யாக தலைவனாக அரசன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த யாகம் செய்யப்பட்ட பொழுதிலும் அவனுடைய வழிகாட்டுதலில் உள்ள எல்லா விதமான பிரஜைகளுமே இந்த யாகத்தின் முழு பலனை அடைகின்றார்கள்.
So in the ordinary understanding, these yagyas, they are supposed to lead to transcendental knowledge.
இவ்வாறாக இந்த யஜ்ஞங்கள் மனிதனை ஆன்மீக அறிவை அடைவதற்கு இருந்த வழியில் எடுத்துச் செல்கின்றன.
So in this chapter of Bhagavad Gita, yagya is being described.
இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையின் அத்தியாயத்தில் யஜ்ஞம் சம்பந்தமான விஷயங்கள் விளக்கப்பட்டுள்ளன.
And the transcendental nature of that is being described.
மேலும் ஆன்மீக இயற்கையை பற்றிய விஷயமும் இங்கு விளக்கப்பட்டுள்ளது.
That although everything involved might appear to be material, because it is offered to Vishnu, it all becomes spiritual.
பௌதிகமான முறையில் வெளிப்புறமான முறையில் பலவிதமான விஷயங்கள் தோன்றியபடுதிலும் இந்த எல்லா விதமான விஷயங்களும் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் பொழுது ஆன்மீகமானவையாக மாறிவிடுகின்றன.
The persons involved, the place involved, the ingredients involved might appear to be material.
இந்த யாகத்தில் செயல்படுத்தப்படும் ஈடுபடுத்தப்படும் மனிதர்கள், அர்ப்பணிக்கப்படும் பொருட்கள், யாகம் செய்யப்படும் இடம் அனைத்தும் பௌதிகமானவை போல தோற்றமளித்தாலும் கூட பகவான் விஷ்ணுவின் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதனால் ஆன்மீகமானவையாக மாறுகின்றன.
But because they are offered, as you said, to Bhagavan Vishnu, who is fully spiritual, then everything becomes spiritualized.
இந்த பொருட்கள் பகவான் விஷ்ணுவின் சேவையில் ஏற்படுத்தப்படுவதன் மூலமாக ஆன்மீகமயமானவையாக மாறுகின்றன.
In Kali Yuga, only one yagya is recommended.
இந்த கலியுகத்தில் ஒரே ஒரு விதமான யாக முறையே பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
That is Sankirtan Yagya.
அது சங்கீர்த்தன யஜ்ஞம் என்று அழைக்கப்படும்.
Now, the other systems of yagya cannot be perfect and complete in this age.
இந்த கலியுகத்தில் மற்ற யஜ்ஞ முறைகளோ யாக முறைகளோ முழுமையான முறையில் செயல்படுத்தப்பட முடியாது.
To perform yagya, a purified place is required.
யாகத்தினை செய்வதற்கு சுத்தமான இடம் தேவை.
But practically everywhere in the modern age is contaminated.
ஆனால் இந்த கலியுகத்தில் எல்லா விதமான இடங்களுமே
in various ways, most prominently by sinful activities which pollute the whole atmosphere.
மிக முக்கியமாக பாப செயல்களின் மூலமாக இந்த பௌதிக உலகத்தின் பலவிதமான எல்லா விதமான இடங்களுமே அசுத்தப்படுத்தப்பட்டுள்ளன.
And to perform the system of Vedic Yagya, Vedic Brahmanas are required.
இந்த யஜ்ஞத்தினை நாம் நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமான சுத்தமான பிராமணர்கள் அவசியமாகும்.
Yeah, and they should be Shuddhamana, but there's difficult to find.
ஆனால் இதை போன்ற சுத்தமான பிராமணர்களை கண்டுபிடிப்பது மிக அரிதான காரியமாகும் இந்த கலியுகத்தில்.
The performance of yagya depends on the purity and expertise of the brahmanas.
இந்த யாகத்தின் விளைவானது அந்த பிராமணர்களின் சுத்தத்தையும் அவர்களுடைய திறமையையும் பொறுத்தே அமைகின்றது.
By purity that refers to the ritual purity.
அந்த சுத்தம் என்பது முதலில் அவர்களுடைய
Pavitrata, I guess you could say. There's a difference between between Shuddha and Pavitra. The term Shuddha that generally refers to the state of consciousness, whereas Pavitra that refers to the cleanliness of the body and all this more external considerations.
பவித்ரம் என்ற வார்த்தைக்கு உடலுடைய
சுத்தத்தை that's generally applied to the consciousness.
சுத்தம் என்ற வார்த்தை பொதுவாக நம்முடைய ஆன்மீக சுத்தத்தினை குறிக்கின்றது. பவித்ரம் என்ற வார்த்தை பொதுவாக நம்முடைய உடல் சம்பந்தமான பவித்ரத்தை குறிக்கின்றது.
So the rules of pavitrata, how to remain ritually pure, and nowadays no one knows.
இந்த ஆன்மீக சடங்குகளில் பவித்ரமான இருக்கக்கூடிய முறையை நாம் தற்போதைய காலத்தில் எந்த ஒரு நபராலும் பின்பற்ற இயலவில்லை.
So if these are not followed, then no Vedic rituals can be perfect.
இவ்வாறாக இந்த பவித்ரமான நியமங்களை பின்பற்றாத பட்சத்தில் இந்த யாகத்தினை சரிவர நிறைவேற்றுவது இயலாத காரியமாகும்.
There are so many rules in Vedic culture which are to be followed to maintain pavitrata. Ritual purity.
வேத கலாச்சாரத்தில் இந்த பவித்ரத்தினை நாம் பின்பற்றுவதற்காக பலவிதமான நியமங்கள் கடைபிடிக்கப்பட்டன.
And this is required. This ritual purity is required for various reasons.
இந்த சடங்குகள் சம்பந்தமான பவித்ரமான நியமங்கள் பலவிதமான முறையில் நமக்கு மிக அவசியமாகும்.
One reason is that if we are to perform yagya or puja, obviously we have to be very clean.
உதாரணமாக நாம் பூஜை செய்ய வேண்டுமென்றால், யாகங்கள் செய்ய வேண்டுமென்றால் மிக மிக சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும்.
Another reason is that unless there is external purity, then there's no question of internal purity, generally speaking.
வெளிப்படையான முறையில் நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ளாத பட்சத்தில் உள்புற தூய்மையை வளர்ப்பதும் இயலாத காரியமாகும்.
For one who is fully pure by always remembering Krishna, these considerations they're not so important.
எப்பொழுதும் கிருஷ்ணரையே நினைத்து தியானம் கொண்டிருக்கக்கூடிய பக்தனுக்கு இதை போன்ற வெளிப்படையான நியமங்கள் அவசியம் இல்லை.
பவித்ர அபவித்ர வா, whether one is ritually pure or not.
ஒரு மனிதன் உண்மையிலேயே சுத்தமுள்ளவனாக இருந்தாலும் சுத்தம் இல்லாதவனாக இருந்தாலும் எல்லா விதமான பொருட்களிலும்
சர்வவஸ்தோகதோபி வா, in any situation,
எல்லா விதமான சூழ்நிலையிலும்.
That means that even the pure brahmanas, sometimes they're pure and sometimes not.
Even the suddhamana brahmanaal kuda sila nerangalil mattume suddhamanavanaga irukka mudiyum, pala nerangalil irukka iyalade.
Means after resting or passing stool, whatever, they have to take bath before they can again perform the ritual activities.
Even brahmanaal kuda உறங்குவதற்கு பின்பும் மலம் கழித்த பின்பும் தன்னை சுத்தப்படுத்துவதற்காக மீண்டும் ஸ்நானம் செய்ய வேண்டும்.
பட் யஸ்மரத் புண்டரீகாக்ஷ சபாயாபியந்தர சுசிஹி, who always remembers Pundarikaksha, Krishna, who has eyes just like lotus petals, he's always considered pure externally and internally.
ஆனால் எப்பொழுதும் தாமரை மலை போன்ற கண்களை உடைய புண்டரீகாக்ஷன் அல்லது கிருஷ்ணரை நினைவுபடுத்தக்கூடிய பக்தனானவன் எல்லா விதமான சூழ்நிலையிலும் சுத்தமானவனாக இருக்கின்றான்.
The external purity is required for helping one to acquire internal purity, but one who is internally pure by always remembering Krishna, then for him the external purity is considered included.
எப்பொழுதும் உள்புறமான முறையில் சுத்தமில்லாத மனிதனுக்கு மட்டுமே வெளிப்புறமான இந்த நியமங்கள் கூட அவசியமாக மாறுகின்றன. எப்பொழுதும் கிருஷ்ணரை உள்ள இணைக்கக்கூடிய தியானம் செய்யக்கூடிய பக்தனுக்கு இந்த வெளிப்புறமான விஷயங்கள் கூட அதிகமான முறையில் அவசியம் இல்லை.
So sometimes we see devotees that they worship their deities without following all the rules and regulations.
சில நேரங்களில் நாம் பார்க்கலாம் பகவானுடைய பக்தர்கள் அதிகமான முறையில் நியமங்களையோ விதிமுறைகளையோ பின்பற்றாமல் தங்களுடைய விக்கிரகங்களை வழிபடுவதை.
They are always pure. The devotees are always pure. They don't need to follow all the rules.
ஆனால் பக்தர்கள் எப்பொழுதும் சுத்தமானவர்கள். அவர்கள் எல்லாவிதமான நியமத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை.
That is called bhava seva.
இதற்கே பாவ சேவை என்பது பொருள்.
One who doesn't have that bhava, he should not try to imitate this.
ஆனால் இதே போன்ற உயர்ந்த பாவத்தை அடைய முடியாத மனிதன் இவ்வாறு நகல் செய்ய இயலாது.
And even if one has bhava, then just to teach others he should also follow the rules and regulations of ritual purity.
உண்மையிலே ஒருவன் பாவநிலை அடைந்து விட்டாலும் கூட மற்ற பக்தர்களுக்கு உதாரணம் காண்பிப்பதற்காக அவன் உண்மையான முறையில் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும்.
So anyway, the general situation is that for performing Vedic yagyas, the requirements, it's not possible to fulfill in the modern age.
இவ்வாறாக இந்த வேத சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான வெளிப்படையான அவசியமான விஷயங்கள் இந்த கலியுகத்தில் பின்பற்றுவது முடியக்கூடிய காரியம் அல்ல.
There are no kings, there are no real kings.
உண்மையிலேயே உண்மையான அரசர்கள் தற்போது இல்லை.
There are no real Vedic Brahmanas.
உண்மையான வேத பிராமணர்கள் இல்லை.
It's very difficult to find a pure place.
உண்மையான சுத்தமான இடத்தை கண்டறிவது மிக கஷ்டமான காரியமாகும்.
Or a pure sponsor of the yagya.
வேதத்தை நடத்துவதற்கு தேவையான தனவான்கள் மிக குறைவு இந்த கலியுகத்தில்.
It's more or less a hopeless situation.
இவ்வாறாக யாகம் நடத்துவது இந்த கலியுகத்தில் முற்றிலும் இயலாத காரியமாக உள்ளது.
What, how can anyone be purified in a situation where everyone is just unclean, impure, sinful?
எல்லா விதமான மக்களும் அசுத்தமானவர்களும் பாவிகளாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது இயலாத காரியமாகும்.
So Chaitanya Mahaprabhu was given revolutionary process.
எனவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒரு புரட்சிகரமான ஒரு முறையினை நமக்கு அளித்துள்ளார்.
Just practically just overthrowing all the Vedic understanding.
எல்லா விதமான வேத விதமான இந்த நியமங்களையும் எடுத்தெறிந்து சைதன்ய மகாபிரபு இந்த புரட்சிகரமான முறையை நமக்கு அளித்துள்ளார்.
Just chant Hare Krishna, everything will be fulfilled.
மிக எளிமையான ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மட்டுமே ஜெபம் செய்ய வேண்டும். எல்லா விதமான பக்குவத்தையும் நாம் அடையலாம்.
யஹா ஹோய்தே சர்வ சித்தி ஹோய் வைஷ்ணவா. பை திஸ் process of chanting Hare Krishna, everyone will achieve all perfection.
இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் ஜெபத்தின் மூலமாகவே வாழ்வின் எல்லா விதமான பக்குவங்களையுமே நம்மால் அடைந்து விட முடியும்.
This is very difficult for people to understand who are addicted to the Vedic processes.
வேத சடங்களில் அதிகமான பற்றுதல் கொண்ட மனிதர்களுக்கு இந்த எளிமையான முறையை இவ்வாறு புரிந்து கொள்வது மிக கடினமான காரியமாக இருக்கலாம்.
That's why when the Srila Prabhupada brought the first devotees from the Western countries to India, you might be surprised to know there was actually a lot of opposition.
இதன் காரணமாகத்தான் முதன்மை ஸ்ரீல பிரபுபாத அவர்கள் தன்னுடைய வெளிநாட்டு சிசியர்களை இந்தியாவுக்கு அழைத்து வந்த பொழுது இந்தியருடைய சமுதாயத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது.
From orthodox Hindus.
முக்கியமாக இந்து சமுதாயத்தின் மிக நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் மிக அதிகமான முறையில் இதற்கு எதிர்ப்பு
தெரிவித்தார்கள். இந்த
வெளிநாட்டுக்காரர்கள் இந்துக்களாக மாற முடியாது.
They don't know all the rules and regulations.
இவர்கள் எல்லா விதமான விதிமுறைகளையும் அறியாதவர்கள்.
They don't know Sanskrit.
அவர்கள் சமஸ்கிருதம் அறியாதவர்கள்.
They shouldn't know Sanskrit because they're not allowed.
அவர்கள் சமஸ்கிருதத்தை அறிய வாய்ப்பு அளிக்கப்படக்கூடாது.
They don't have Vedic culture, they're not born in Brahmana families.
அவர்கள் வேத கலாச்சாரத்தில் இல்லாதவர்கள், பிராமணர்களுடைய குடும்பங்களில் பிறக்காதவர்கள்.
And in all ways they appear to be very rough and gross.
வெளிப்படையான முறையில் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மிக கடினமானவர்களாகவும் பெயை போலவும் காணப்படுகிறார்கள்.
Whereas to follow the ritual activities of Hinduism, one requires to be in Sattvagun.
இந்து மதத்துடைய விதிமுறைகளையும் சடங்களையும் பின்பற்றுவதற்கு ஒரு மனிதன் கண்டிப்பாக சத்துவகுணத்தில் நிலை பெற்றவனாக இருக்க வேண்டும்.
He should know so many rules and regulations, sadachar.
அவன் சத்தாச்சாரம் பலவிதமான விதிமுறைகளை அறிந்தவனாக இருக்க வேண்டும்.
But Srila Prabhupada defended that these persons They can perform sacrifices.
ஆனால் ஸ்ரீல பிரபுபாத ஹரியரை மறுத்து கூறினார், இந்த வெளிநாட்டு பக்தர்கள் கூட மிகப்பெரிய யாகங்களை செய்யலாம் என்றார்.
How can they perform sacrifices?
எவ்வாறு அவர்கள் இவ்வளவு பெரிய யாகங்களை செய்ய முடியும்?
They don't even know how to use right hand, left hand. Sometimes you'll see the meeting with their left hand and you're not sure which hand they might be using in the bathroom.
அவர்களுக்கு வலது கையை பயன்படுத்துவதா இடது கையை பயன்படுத்துவதா என்பது கூட தெரியாது. பல நேரங்களில் வலது கையை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் இடது கையை பயன்படுத்துவார்கள்.
But Srila Prabhupada defended that because they are chanting Hare Krishna, all the apparent disqualifications are overcome.
Srila Prabhupada idhar vanmayana muraiyil maruthraithar Hare Krishna mandrathai javam seivadan mulamaga indha ella vidhamana velippadiyana thavargalaiyum nam nirahikka vendum endar Srila Prabhupada.
Srila Prabhupada would often quote from Kapila Dev's instructions.
Srila Prabhupada idhukaga Kapila Devudaiya uraiyilirundhu merkol kaattinar.
Aho bata svapacha togari and yaj jiva agri vartate namatubhyam tapas tapas te juhuvu sasta arya brahman ucha ujur nama gunanti yete. That it's actually Devahuti speaking to Kapila Dev.
In the slogan Devahuti Kapila Dev ku pesakudi nerathil indha slogan padikindrathu.
She says that those who constantly keep your name on their tongue, Harinam on their tongue.
எப்பொழுதும் பகவான் ஹரியுடைய நாமத்தை தன்னுடைய நாசங்களில் சொல்லக்கூடிய பக்தர்கள்.
By this activity alone, it is understood that they have already surpassed all the other Vedic processes.
இந்த ஒரு செயலை செய்வதன் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இவர்கள் எல்லா விதமான வேத சடங்களையும் கடந்து விட்டார்கள் என்பதையே.
One who is always chanting Harinam is understood to have already performed all austerities.
ஒரு மனிதன் எப்பொழுதும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்வது என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா விதமான தபஸ்களையும் அவன் கடந்து விட்டான் என்பதனையே.
Visited all the holy places.
எல்லா விதமான புண்ணிய ஸ்தலங்களையும் அவன் ஏற்கனவே சென்றடைந்து விட்டான் என்பதனையும்.
Studied all the Vedas.
எல்லா விதமான வேதங்களையும் படித்து விட்டான் என்பதனையும்.
And done whatever else is required according to the Vedic process.
Veda kalacharathin padi pinbatta vendiya ella vidhamana visayangalai ivan pinbatti vittan endre naam purindukolla vendum.
So that might not seem to be true. It might seem well, someone is very roughly behaved.
இது வெளிப்படையான முறையில் பார்த்ததற்கு நம்மால் புரிய முடியாம இருக்கலாம். சில பக்தர்கள் வெளிப்படையான முறையில் மிக முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளலாம்.
But if they are chanting the holy names of Krishna, it is understood that they are at least entering the spiritual atmosphere.
ஆனால் உண்மையிலே அவர்கள் ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை ஜெபம் செய்வார்கள் ஆனால் அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் நுழைகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
They are taking part in the Sankirtan Yagya.
அவர்கள் சங்கீர்த்தன யாகத்தில் கலந்து கொள்கின்றார்கள்.
Which is fully spiritual.
அது முகமும் ஆன்மீகமானது முழுவதும் ஆன்மீகமானது.
Even more so than the Karma Kandiya Yagyas of the Vedas.
அது கர்மகாண்ட வேத பகுதியை விட உயர்ந்ததாகும்.
Because this Sankirtan Yagya, it is directly pleasing to Krishna.
இந்த சங்கீர்த்தன யாகமானது எரியான முறையில் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துகின்றது.
Now, I don't know how you're going to translate this, but it's not a spiritualized process, but it is a directly spiritual process.
அது ஆன்மீகமயமாக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, நேரடியான முறையில் ஆன்மீகமான ஒரு முறையே ஆகும்.
It is directly pleasing to Krishna.
இது நேரடியான முறையில் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துகின்றது.
Now people are saying, well, how is that a yagya?
இது எவ்வாறு யாகமாக மாறும்?
Yagya means there should be yagya kund and fire.
யாகம் என்றால்
brahmanas.
நடக்கக்கூடிய இடத்தில் பிராமணர்கள் இருக்க வேண்டும், யாக குண்டம் இருக்க வேண்டும், இங்க எதுவுமே இல்லை.
There is the fire of sankirtan.
ஆனால் அதற்கு மாறாக சங்கீர்த்தனம் என் நெருப்பு இங்கே எரிக்கின்றது.
There are seven flames.
இங்கு ஏழு விதமான நெருப்புகள் உள்ளன.
Just like it's described in the Vedas, there are within the sacrificial fire there are seven flames.
ஆன்மீக நெருப்பின் உள்ளால் யாக குண்டத்தில் எழுப்பப்படும் தீயின் உள்ளால் ஏழு விதமான நெருப்புகள் உள்ளன.
So the seven flames of the Sankirtan Yagya.
இந்த ஏழு விதமான சங்கீர்த்தன யாகத்தின் ஏழு விதமான நெருப்புகள்
என்னவென்றால் Chetu Darpana Marjanam, the one flame has the effect of cleansing the mirror of the heart.
ஒரு தீ நம்முடைய இதயத்தில் உள்ள அழுக்குகளை நீக்குகிறது.
Bhavamahadavagni Nirvapanam, extinguishing the fire of repeated, the blazing fire, the great fire of the great forest fire of repeated birth and death.
இரண்டாவது தீ நம்முடைய ஜனன மரண சுழல் என்னும் மிகப்பெரிய காட்டினையும் நெருப்பினையும் அளிக்கின்றது.
Shriya Kairava Chandra Kavitaranam. It spreads the rays of the benediction. Vidyavadhu Jivanam is the life of all transcendental knowledge. Anandam Buddhi Vardhanam expands the ocean of transcendental bliss. Pratipadam Purnamritasvadanam enables us to taste at every step the full nectar. And Sarvatma Snapanam, it is fully cleanses the entire being. These are the flames of the Sankirtan Yajna, the fire of the Sankirtan Yajna. It's very easy to take part in Sankirtan Yajna. There is no material qualification required. It is not required that one become a very expert Brahmana. Nor is it required that one amass much wealth to be offered. Simply, one has to chant the names of Krishna. However, there is some pre-qualification. There is no material qualification for taking part in Sankirtan Yoga. But some spiritual qualification is required. In 1989, I was at the Kumbh Mela. Maybe you know that's in Prayag, the great gathering of so many sadhus. So, with one god brother, I was wandering from just to see what are all these sadhus, what are they all saying, and all this. We were just having a look around. So we heard there was some famous Falahari Baba. Means he only eats fruit. That's his qualification. So people think that's something very great. If it had been Krishna Premi Baba, then that would be actually, if he was actually full of Krishna Prem, that would be something wonderful. In Chaitanya Leela, there's the story of one brahmachari, very strict brahmachari. He only drinks milk. And Srivast Thakur wanted to introduce him to Chaitanya Mahaprabhu as being a very qualified person, but Chaitanya Mahaprabhu was very angry at him. And you think that by drinking milk you can understand Krishna, that is drinking milk, that because you don't eat any food, just by drinking milk, that's some qualification. So anyway, you went to see this Falahari Baba, as he was called. And he asked us, so what are you doing, what are you following? And we said, we are following in the line of Chaitanya Mahaprabhu. So he asked us, so what is the most important teaching of Chaitanya Mahaprabhu? It's like he wanted to show he knew more than us. So we quoted, we started quoting Trinadapi Sunichena, and he cut us out and said, no, Chaito Darpanam Arjuna.
நாங்கள் கூறினோம், ஸ்ரீ சைதன்ய மகாபுடைய மிக மிக முக்கியமான உபதேசம் திருநாத்தபி சூரியசே நான் மிக பணிவாக இருப்பது என்று அவர் அதை தண்டித்து எங்களிடம் கூறினார். இதயத்தை சுத்தப்படுத்துவதுதான் சைதன்ய மகாபுடைய மிக முக்கியமான
உதாரணம். I was just thinking if we started to say Chaito Darpana Marjana, he might have cut us out instead. Trinada Pisu, he just wanted to show that he was right and we didn't know what we were doing.
உண்மையில் அவருடைய தர்க்கமானது எங்களை குறைவுபடுத்துவதற்காக மாற்றுவதற்காக அமைக்கப்பட்டது.
But actually, we were right. He wasn't.
உண்மையில் அவர் சரியானவர் அல்ல.
The Sankirtan, that is the process, but that cannot be undertaken unless one has imbibed this spirit, Trinadapi Sunichana.
இந்த சங்கீர்த்தனத்தை இந்த திருநாதபி சுனிச்சயனா மிக பணிவான குடைமுடையவராக நாம் மாறாத பட்சத்திற்கு தொடர்ச்சியாக செய்ய இயலாது.
Without imbibing the mood of consider, or at least accepting that I am less than grass,
நான் ஒரு சிறு புல்லை விட
தாழ்ந்தவன்,
ஒரு புல்லை விட தாழ்ந்தவன் என்ற உணர்வில் நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில்,
unless one can accept to be more tolerant than a tree,
ஒரு மரத்தை விட பொறுமையாக இருக்கக்கூடிய மனோபாவனை நாம் வளர்த்துக் கொள்ளாத பட்சத்தில்,
to offer respect to others and not desire respect for oneself,
எல்லா விதமான மனிதர்களுக்கும் மதிப்பு கொடுத்து தனக்கு மதிப்பு கேட்காத பட்சத்தில்,
then one cannot take part in the Sankirtan Yagya of Chaitanya Mahaprabhu.
ஒருவன் கிருஷ்ண சைதன்ய மகாபுடைய சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்ள இயலாது.
கிருஷ்ணபானம் துஷா கிருஷ்ணம் சங்கோபம் ராஷ்டிர பார்ஷதம் யக்யாய் சங்கீர்த்தனாய் பிராய யஜந்தி ஹி சுமேத சஹ. ப்ளீஸ்.
கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் இந்த கலியுகத்தில் மிக பொன்னிறமான முறையில் வந்து கிருஷ்ண சங்கீர்த்தனத்தை பரப்பக்கூடிய ஸ்ரீ பகவான் சைதன்ய மகாபிரபுவிற்கு இந்த கலியுகத்தின் உண்மையான அறிவாளர்கள் பக்தி செய்ய சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலமாக பக்தி செய்கின்றார்கள்.
இன் கலியுக Bhagavan is to be worshipped by Sankirtan Yagya.
இந்த கலியுகத்தில் பகவானானவர் சங்கீர்த்தனத்தின் மூலமாக வழிபடுத்தப்பட வேண்டும்.
To take part in that Sankirtan Yagya, one does not require to be a very great brahmana or but one has to become very humble.
இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் கலந்து கொள்வதற்கு ஒருவன் மிகப்பெரிய பிராமணனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு மாறாக பணிவுடையவனாக இருக்க வேண்டும்.
And unless one can at least begin to imbibe this mood, he cannot actually take part in Sankirtan Yagya.
இந்த பணிவான மனப்பான்மை வளர்த்துவதற்கு ஒரு மனிதன் விரும்பாத பட்சத்தில் இந்த சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்ளவே முடியாது.
Even though one may due to some mundane piety, one may be attracted to the what he thinks is chanting the holy names.
பௌதிகமான முறையில் ஒருவன் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபம் செய்ய முயற்சி செய்தாலும் கூட,
but one cannot actually enter into Sankirtan Yagya unless one imbibes humility.
ஒருவன் பணிவு மனப்பான்மையை வளர்க்காத பட்சத்தில் இந்த சங்கீர்த்தனத்தின் முழுமையான மனத்துடன் அவன் செயல்பட இயலாது.
So not everything that appears to be Sankirtan is Sankirtan.
எனவே வெளிப்படையான வகையில் தோன்றக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுமே சங்கீர்த்தனம் கூட கிடையாது.
Sankirtan means complete glorification of Bhagavan Hari.
சங்கீர்த்தனம் என்றால் பகவான் ஸ்ரீ ஹரியை முழுமையான முறையில் புகழ்படுத்துவது என்பது பொருளாகும்.
Now there are many people who chant the names of Krishna.
பல நபர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உச்சரிப்பை நாம் காண்கின்றோம்.
But that is not Sankirtan.
ஆக அவை அனைத்துமே சங்கீர்த்தனமாக மாற இயலாது.
Persons who do so, for instance, thinking that their bogus guru is Bhagavan, and that by chanting the names of Krishna and Govinda they are glorifying him, that is not Sankirtan.
ஒரு தவறான குருவை பகவான் என்று நினைத்துக்கொண்டு கிருஷ்ணனுடைய பெயரை உச்சரிப்பதன் மூலமாக அவர்கள் கிருஷ்ணனை உண்மையிலேயே புகழ்படுத்தவில்லை.
Until recently, here in South India, the chanting of Vishnu Sahasranam was very widespread.
இந்த தென்னிந்தியாவில் தற்பொழுது வரை விஷ்ணு சகஸ்ரநாமமானது மிக பிரசித்தி பெற்றதாகும்.
Even say 15 years ago, early in the morning, everywhere we used to hear the chanting of Vishnu Sahasranam.
15 வருடங்களுக்கு முன்பு வரை கூட இந்த தென்னிந்தியாவில் ஒவ்வொரு இடத்திலும் காலை எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாம உச்சாரணத்தை கேட்கலாம்.
Then gradually they put this instead of chanting, people put this cassette.
சிறிது சிறிதாக மக்கள் தாங்களையும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை சொல்வதற்கு பதிலாக கேசட்கள் உபயோகிக்க ஆரம்பித்தார்கள்.
And then they changed the cassette to some rock and roll cassette or cinema music cassette.
பின்பு அவர்கள் இந்த கேசட்டை கூட சினிமா பாடல்கள் கேசட்களாக மாற்றி விட்டார்கள்.
But until recently, that was very prominent here in South India. Either we'd hear regularly early in the morning from every house, either Vishnu Sahasranamam or Venkat Suprabhat, Venkateshwar Suprabhatam. But even though that's nice, but that's certainly a lot better than playing the cinema music. But that was not Sankirtan in the sense that Chaitanya Mahaprabhu was taught. Because the smarta understanding is that we should chant the names of Vishnu to get free from the results of sinful activities. Smartas, they are attached to the external Vedic process. Smarta means not only Brahmana, but generally what we call, what Hindus used to be more, a large section is Smarta. So that idea was there that yes, it's good to chant the names of Vishnu. Because then we will be free from sinful results. But that idea was there. We shall perform karma kandiya yagyas, and then maybe at some point in future, we hope long in the future, we might get gyan and then get mukti. So such chanting, that form, chanting of the Lord's names with this understanding, this falls within the realm of punya karma. Which is also mixed with aparadha. This mundane punya karma, it's always mixed with aparadha. Because the very concept that I shall enjoy separately from Vishnu, or even I shall enjoy the material world with the blessings of Vishnu, the very attitude is opposite to aradhana, therefore it is called aparadha. Some years ago, some of our devotees went to Kanchi, and there they visited the revered Sri Chandrasekharendra.
சில வருடங்களுக்கு முன்பால் நம்முடைய பக்தர்கள் காஞ்சிபுரத்துக்கு சென்றார்கள். அங்கு காஞ்சி மடத்தில் சந்திரசேகர் சுவாமி அவர்களை சந்தித்தார்கள்.
So when he saw them, he asked, and then these were Indian devotees, of course they were, he probably wouldn't have allowed Westerners to come too close to him.
அவர் தன்னுடைய பக்கத்தில் வெளிநாட்டு பக்தர்களை அணுக விடுவது கிடையாது, இந்திய பக்தர்களிடம் மட்டுமே பேசுவார்.
Because if he did, he'd have to do so many purification rites afterwards. So, actually, he would be purified by seeing the Western devotees, but that he couldn't understand. Anyway, he said that, so where is your Nimai?
அவர் எங்களிடம் கேட்டார், உங்கள் நிமா எங்கே என்று.
Referring to Chaitanya Mahaprabhu.
Chaitanya Mahaprabhu குறிப்பிட்டு கேட்டார் அவர்.
And they had some discussion, and on leaving he said, may the holy name shine all over the world.
அவர் இறுதியில் பல உரையாடலுக்கு பின்பு கூறினார், இந்த பகவானுடைய நாமம் உலகம் முழுவதும் உச்சரிக்க வேண்டும் என்று.
So he was appreciative of the Sankirtan movement.
அவர் இந்த சங்கீர்த்தனையை கேட்டு ஆதரித்து பேசினார்.
But his appreciation doesn't come anywhere near any real understanding of why the Sankirtan movement should be appreciated.
Mm-hmm.
Mayavadi understanding is that yes, bhakti is very good.
Mayavadigal bhaktigal nalladu endru kurigindargal.
You do bhakti and then when you become more advanced, then you realize, then you by bhakti you come to the platform of jnana. And then you realize that, oh, all that puja is doing, that's meant for me.
அவர்களுடைய குறிக்கோள் பக்தியை செய்வதன் மூலமாக ஞானத்தை அடைய முடியும், இறுதியில் அந்த பலன் அனைத்தும் எனக்கே அடைய வேண்டும் என்பதை அவருடைய குறிக்கோள்.
Offering the aarti, then all of a sudden ding, nirvana, then you offer to yourself.
இந்த பக்தியினை அவர்கள் பூஜை செய்கின்றார்கள், முன்பு மணி அடிக்கின்றார்கள், அந்த பலன் எனக்கே கிடைக்க வேண்டும் என்றதோடு அவர்கள் செய்கின்றார்கள்.
This is not bhakti.
ஆனால் இது பக்தி அல்ல.
Bhakti means to understand that I am the eternal servant of Krishna.
பக்தி என்றால் என்ன என்றால் நான் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகன் என்பதை புரிந்து கொள்வது.
The Mayavadi understanding of bhakti has completely spoiled bhakti.
மாயாவாதிகளுடைய பக்தி சம்பந்தமான அணுகுமுறையானது முற்றிலும் நேர் எதிர்மாறான தவறான ஒரு அணுகுமுறையாகும்.
The idea that you choose any god because you need some object of concentration.
உன்னுடைய விருப்பத்தின்படி எந்த விதமான கடவுளையும் நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற கொள்கை மிக மிக தவறானதாகும்.
So that later you can give up the idea of any sagun brahma and come to the platform of nirgun brahma which has no attributes. It's all anti-bhakti and it's worse because it pretends to be bhakti.
இறுதியில் இந்த சகுனங்களுடைய எந்தாவதமான விக்கிரக வழிபாட்டை விட்டுவிட்டு நிர்குணமான விஷயத்திற்கு நீ வரலாம் என்று அவர்கள் போதிக்கக்கூடிய கொள்கை மிக மிக தவறான கொள்கையாகும்.
So this apparent bhakti can never be trinadapi sunich bhav yukta.
இந்த வெளிப்படையான பக்தியானது எந்த ஒரு நேரத்திலும் இந்த பணிவான மனப்பான்மையை நமக்கு உண்டு பண்ணவே செய்யாது.
It is even it is apparently humble, it is all from the platform of horrible ahankar.
வெளிப்படையான முறையில் இது பணிவு மனப்பான்மை போல தோன்றினாலும் கூட உண்மையில் தவறான அகங்காரத்திலிருந்து வந்த விஷயமாகும் இது.
I am worshipping some form which has not really got any form but ultimately I am the supreme. It's all nonsense and highly offensive.
எந்த விதமான விக்கிரக வழிபாட்டிலும் நான் ஈடுபட மாட்டேன், இறுதியில் நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய கொள்கை மிக மிக தவறான கொள்கையாகும்.
So Chaitanya Mahaprabhu's direction that one should consider oneself more humble than a blade of grass, this concept is not understandable by persons who have never associated with devotees.
இந்த பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுடைய கொள்கையானது நாம் மிக மரத்தை விட மிக பணிவான முறையில் இருக்க வேண்டும் என்ற தாழ்வு மனப்பான்மையுடைய கொள்கையானது சாதாரணமான மனிதர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாத விஷயமாகும்.
Even though persons may chant the holy names of Krishna, if they don't associate with devotees, they can never actually perform kirtan.
பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பக்தர்கள் கூட பகவானுடைய பக்தருடைய சங்கத்தில் வாழ்வதற்கு பயிற்சி அளிக்கப்படாவிட்டால் உண்மையிலேயே இந்த கிருஷ்ண சங்கத்திலிருந்து உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது.
But then again, to associate with devotees, one requires some basic humility.
மேலும் பக்தருடைய சங்கத்தில் ஒருவன் கலந்து பேசி பழகுவதற்கு கண்டிப்பாக அடிப்படையான முறையில் பணிவு மனப்பான்மை தேவை.
Just like people were they were criticizing when the western devotees first came to India.
உண்மையில் உதாரணமாக வெளிநாட்டு பக்தர்கள் இந்தியாவிற்கு வரும்போது இந்தியர்கள் அவர்களை இகழ்ந்து பேசினார்கள்.
They saw so many faults but they didn't see that these people are sincerely chanting the names of Krishna.
அவர்கள் வெளிப்படையான முறையில் பல தவறுகளை வெளிநாட்டு பக்தரிடம் கண்டார்கள், இருப்பினும் அவர்கள் சிரத்தையான முறையில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்கிறார்கள் என்ற விஷயத்தை அவர்களால் கவனிக்க இயலவில்லை.
They couldn't understand that by the one qualification of sincerely chanting the names of Krishna, all their disqualifications, apparent disqualifications, they become unimportant.
இந்த அவர்களுடைய ஒரு சிரத்தையான குணமானது, சிரத்தையான முறையில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய குணமானது வெளிப்படையான அவர்களுடைய மற்ற எல்லா தவறுகளையும் நிவர்த்தி செய்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
People are saying, I'm a Brahmana from birth, I'm a Hindu, I know so many shlokas, and these people, they can't even say one word of Sanskrit properly. And then, what are they going to teach me?
மக்கள் நினைக்கின்றார்கள், நான் பிராமணன், நான் ஹிந்து சமுதாயத்தில் உள்ளவன், பலவிதமான நியமங்கள் தெரிந்தவன், இந்த வெளிநாட்டு பக்தர்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியும் என்று.
So this materialistic vision of a Vaishnava disqualifies one from bhakti.
இவ்வாறாக இந்த பௌதிகமான கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனால் வைஷ்ணவனாக மாற முடியாது.
Vaishnava jati buddhi naraki vaisaha. One who judges a Vaishnava in terms of their external qualification is a resident of hell.
இவ்வாறு வைஷ்ணவர்களை வெளிப்படையான பௌதிகமான ஜாதி மனப்பான்மையில் பார்ப்பதோ அடிப்படையில் பார்ப்பது ஒரு மனிதனை நரகத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய விஷயமாகும்.
One who thinks like that cannot understand Vishnu. He will think Vishnu is stone.
இவ்வாறாக நினைப்பு கொண்டு சிறிது சிறிதாக விஷ்ணுவை பற்றி புரிந்து கொள்வதில் கூட விஷ்ணுவை சாதாரணமான கல் என்று நினைக்க ஆரம்பிப்பான்.
You see the deity and cannot understand this is Krishna.
இவன் பகவானுடைய விக்கிரகத்தை பார்க்கும் பொழுது கூட அது கிருஷ்ணர் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியாது.
Although may be attracted to Vishnu bhakti, but his attraction is according to the materially conceived, the material conception of bhakti.
இவன் விஷ்ணு பக்தியில் கவரப்பட்டவனாக இருப்பதும் கூட இவனுடைய விஷ்ணு பக்தியின் கவர்ச்சி பௌதிகமான விஷயங்களை அடிப்படையாக வைத்ததே ஆகும்.
Whatever people think is bhakti, that is all contaminated by all these mayavadi and karmakandya ideas.
மக்கள் பொதுவாக தற்போதைய காலத்தில் பக்தி என்று நினைப்பது கர்மகாண்டத்தின் முறையிலும் மாயாவாத கொள்கைகளாலும் பாதிக்கப்பட்ட கொள்கைகளுடைய பக்தியே ஆகும்.
The people bring their materialistic conceptions to and they can say this is bhakti.
சாதாரணமான பௌதிகமான விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு மக்கள் இதை பக்தி என்று நினைக்கின்றார்கள்.
So also for preaching Krishna consciousness we may take this into account.
இவ்வாறாக கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த எல்லா விதமான விஷயங்களையும் நாம் மனதில் கருத்தில் கொள்ள வேண்டும்.
And thus we build very big temples.
முதலில் நாம் மிகப்பெரிய கோயில்களை கட்டுகின்றோம்.
Actually this is not required for bhakti. For bhakti kirtan is required.
உண்மையில் பக்திக்கு இந்த பெரிய கோயில்கள் அவசியம் இல்லை. உண்மையில் பக்திக்கு கீர்த்தனமே மிக அவசியமான விஷயம்.
For kirtan is not required to have very big temple.
கீர்த்தனம் செய்வதற்கு உண்மையில் மிகப்பெரிய கோயில்கள் அவசியம் இல்லை.
But because people are fools, they think that if there's a big temple then it must be very important.
ஆனால் மக்கள் பொதுவாக முட்டாள்களாக இருப்பதன் காரணமாக மிகப்பெரிய கோயிலாக இருந்தால் தான் இங்கு மிக முக்கியமான விஷயம் செல்கிறது என்று நினைக்கின்றார்கள்.
They cannot recognize the importance of a Vaishnava.
அவர்கள் வைஷ்ணவனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை.
So if they say, oh, has a very big temple and all very educated people and they're all so many rich people are going there, they think, oh yes, yes, this is very good.
அவர்கள் மிகப்பெரிய கோயில்களை பார்க்கும் பொழுது அந்த கோயில்களில் மிகப்பெரிய கற்றவர்களும் செல்வந்தரும் இருக்கக்கூடிய இது முக்கியமான கோயில் என்று நினைக்கின்றார்கள்.
But they cannot recognize who is actually a Vaishnava. There may be someone very sincere Vaishnava, but they don't have the qualification to recognize that.
உண்மையிலே ஒரு வைஷ்ணவன் சத்தியானவனாக இருந்தாலும் கூட அவர்களால் அதை வைஷ்ணவன் என்று புரிந்து கொள்ள முடியாது.
Once, this was while in Vrindavan, during the period when Krishna Balaram Mandir was under construction.
ஒரு முறை விருந்தாவனத்தில் நம்முடைய இஸ்கானுடைய கிருஷ்ண பலராம் ஆலயம் அமைக்கப்படும் பொழுது,
So someone asked Srila Prabhupada that, well, you're supposed to be a follower of Rupa Goswami. And Rupa and the other Goswamis of Vrindavan, they are famous for being so renounced that they would sleep under a different tree each night.
ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி போன்றவர்கள் மிக புகழ் வாய்ந்தவர்கள். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மரத்தின் அடியில் மட்டுமே படுத்து உறங்குவார்கள்.
And you are building this big temple, it seems to be contradictory.
ஆனால் நீங்களோ மிகப்பெரிய கோயில்களை கட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள்.
Prabhupada said, this temple is not for me.
ஸ்ரீல பிரபாதர் கூறினார், இந்த கோயில் எனக்காக அல்ல.
It's for the glorification of Krishna Balaram.
இது பகவான் கிருஷ்ண பலராமை புகழ்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட
ஆலயம். And that's especially for foolish people like you.
இது முக்கியமாக உன்னை போல முட்டாளை போன்ற மனிதர்களுக்கு உரியதாகும்.
Of course, I'm paraphrasing. Prabhupada didn't exactly say like this, but the intent was that.
சில பிரபாதர் உண்மையில் அவ்வாறு கூறவில்லை, ஆனால் அவ்வாறு கூற நினைத்தார் என்பதை நான் கூறுகின்றேன்.
That if I was to sit under a tree, you wouldn't come and listen to what I have to say.
நான் மரத்தின் அடியில் இருந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தால் நீ என்னிடம் வந்து இந்த விஷயத்தை கேட்க மாட்டாய்.
But if I build a big temple, people think, oh, very important, Swami, okay, let's go and listen to him.
நான் இந்த பெரிய கோயிலை கட்டிவிட்டு உட்கார்ந்து பிரச்சாரம் செய்வதன் மூலமாக தான் நீ இவ்வாறு என்னிடம் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கின்றாய்.
Actually, that's a fact. Prabhupada was preaching in India before he went to the West.
இவ்வாறாக ஸ்ரீல பிரபாதர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பு கூட இந்தியாவில் பிரச்சாரம் செய்தார்.
Before he went to the West and after he came back, he was the same Prabhupada. He didn't become a greater devotee by going to America. But people thought, they recognized. They were not able to recognize previously. So then they began to take him a little bit seriously.
பின்பு சிறில பிரபாதர் அமெரிக்காவில் வெற்றி அடைந்து இந்தியாவுக்கு திரும்பிய பின்புதான் அவருடைய வெற்றி அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது.
இவ்வாறாக
பல விதமான முக்கியமான விஷயங்கள் கேட்க வேண்டியுள்ளது.
Actually entering into Sankirtan Yagya, one has to enter the fire.
இவ்வாறாக சங்கீர்த்தன யஜ்ஞத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருவன் நெருப்பின் உள்ளே நுழைய வேண்டும்.
What is offered in the fire?
நெருப்பில் எது இடப்படுகிறது?
பிரமார்ப்பணம் பிரம்மாவிய பிரமாக்னோ. What is offered in the transcendental fire? That must be transcendental.
ஆன்மீக தீயில் இடப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஆன்மீகமானவையாக இருக்க வேண்டும்.
So that butter, that ghee that we offer, that has to be taken from pure cows and so many considerations.
இவ்வாறாக சுத்தமான நெய், சுத்தமான பசுவிலிருந்து தயாரிக்கப்பட்ட நெய் போன்ற பல விதமான விஷயங்கள் உள்ளன.
In this Sankirtan Yagya, we have to offer ourselves.
ஆனால் இந்த சங்கீர்த்தன யஜ்ஞத்தில் நாம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும்.
But ourself has to have this pre-qualification of at least initial humility must be there.
இந்த சங்கீர்த்தனத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடிப்படையாக சிறிதளவிற்காக நமக்கு பணிவு மனப்பான்மை வேண்டும்.
சேத்து தர்பண மார்ஜனம், the first effect of the Sankirtan Yagya is cleansing of the mirror of the heart.
இந்த சங்கீர்த்தனத்தின் முதல் உழைவு நம்முடைய இதயத்தை நாம் சுத்தப்படுத்துவதாகும்.
But one cannot actually enter the fire unless one has at least some initial desire for the heart to be cleansed.
ஆனால் நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற குறைந்த அளவிற்கு ஆசை இல்லாத பட்சத்தில் இந்த சங்கீர்த்தன யஜ்ஞத்தில் நம்மால் நுழைய இயலாது.
If one brings one's material concepts, then he cannot enter the Sankirtan.
ஒருவன் தன்னுடைய பௌதிகமான மனோபாவனையை இங்கு கொண்டு வந்தால் அவனால் தன்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்த முடியாது.
To enter the Sankirtan Yagya, one has to hear Shravanam.
சங்கீர்த்தன யஜ்ஞத்தில் ஒருவன் கலந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக கேட்க வேண்டும், சிரவணம் செய்ய வேண்டும்.
By hearing one can begin to understand what is required.
தொடர்ச்சியான முறையில் கேட்பதன் மூலமாக ஒரு மனிதன் தனக்கு என்ன வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
If one brings one's material concepts, then one may think of the Sankirtan Yagya as another means of increasing one's அஹங்கார்.
ஒருவன் பௌதிகமான மனோபாவனை உடையவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் இந்த சங்கீர்த்தன யஜ்ஞத்தை கூட தன்னுடைய சொந்த சுயநலத்திற்கு பயன்படுத்த முயற்சி செய்வான்.
Material consciousness is the opposite of trinadapi sunichina.
பௌதிகமான மனோபாவனை இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு, பணிவு மனப்பான்மைக்கு நேர் எதிர்மாறானதாகும்.
In every situation, in material consciousness, we are always trying to promote our sense gratification, our prestige.
இந்த பௌதிகமான மனோபாவனையில் ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய புல இன்பத்தையும் பெருமை உணர்ச்சியையும் உயர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றோம்.
So it is quite possible that we may bring such concepts into Sankirtan also.
இந்த சங்கீர்த்தன யஜ்ஞத்தில் கூட இதே போன்ற பௌதிகமான விஷயங்களை நாம் கொண்டு வருவதற்கு ஏற்ற நேரங்களில் வாய்ப்புகள் உள்ளது.
But then it won't be Sankirtan.
அந்த அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் அது சங்கீர்த்தனமாக மாறாது.
If we are performing or chanting the holy names, but we may be thinking or chanting the holy names apparently serving Krishna, but thinking how to increase my prestige or how to be noticed by others. Such thoughts may be there even in apparent sankirtan.
இந்த சங்கீர்த்தன யஜ்ஞத்தில் கலந்து கொள்ளும்போது கூட நமக்கு சில நேரங்களில் இந்த சங்கீர்த்தனம் நமக்கு உண்மையிலே மிகப்பெரிய பெருமையை அளிக்குமா என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டால்,
then it's not Brahmahavi. It's not a spiritual endeavor.
அது உண்மையான ஆன்மீகமான முயற்சி அல்ல.
What is the difference between spiritual and material?
ஆன்மீகம் பௌதிகம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
Spiritual means the desire to satisfy Krishna. The transcendental desire to satisfy the transcendental senses of
Krishna.
But one can never satisfy Krishna unless one genuinely desires to do so.
உண்மையிலேயே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த ஒருவன் உண்மையான முறையில் விருப்பப்படாத பட்சத்திற்கு அவரை சந்தோஷப்படுத்தவே முடியாது.
That genuine desire to serve Krishna comes about by association with persons who have the genuine desire to serve Krishna.
அந்த கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நேர்மையான விருப்பமானது கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த நேர்மையான முறையில் மேற்கும் பக்தருடைய
சங்கத்தின் மூலமாக பக்தி comes about by association with persons who have bhakti.
பக்தி பக்தியுடைய பக்தருடைய சங்கத்தின் மூலமாகவே வருகின்றது.
So even all the processes of bhakti are given, but without that bhakti, without that genuine bhakti bhav, then it will all simply be a show.
இந்த பக்தியுடைய பலவிதமான விதிமுறைகள் கூட இந்த பக்தி பக்தி இல்லா பாவனை இல்லாத பட்சத்திற்கு மிகவும் விரயமானவையே ஆகும்.
So this is what our acharyas teach.
இதுவே நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமாகும்.
The acharyas, they give knowledge of bhakti.
இந்த ஆச்சாரியர்கள் நமக்கு பக்தியை பற்றிய அறிவினை கற்றுக் கொடுக்கின்றார்கள்.
They teach us the processes of performing bhakti.
அவர்கள் நமக்கு பக்தியை செய்யக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள்.
But most important, they transmit bhakti bhav or the genuine desire to serve Krishna.
அவர்கள் கிருஷ்ணருக்கு உண்மையிலேயே பக்தி எவ்வாறு செய்வது என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள்.
That imparting of bhakti bhav, that comes about by association.
இந்த பக்தி பாவனையானது பக்தருடைய சங்கத்தின் மூலமாக நமக்கு வருகின்றது.
Knowledge of the philosophy of Krishna consciousness and of the processes of Krishna consciousness that may be formulated in words.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய அறிவு சம்பந்தமான விஷயங்களானது வார்த்தைகள் மூலமாக விளக்கப்பட்டாலும் கூட,
and to some extent the symptoms of bhakti bhav, they can also be formulated in words.
பக்தி சம்பந்தமான விஷயங்கள் கூட சில நேரங்களில் நம்மளால் வார்த்தைகளால் விளக்கப்பட முடியும்.
That is described in Shastra, just like Rupa Goswami has given the symptoms of bhava bhakti.
உதாரணமாக ரூபா கோஸ்வாமி பாவ பக்தி பற்றிய விஷயங்களை விளக்கி கூறியுள்ளார்.
But that genuine bhakti bhav, the desire to serve Krishna without any personal profit or self motivation, that can be imbibed by associating with persons who have it.
ஆனால் இந்த பாவபக்தியானது, அந்த பக்தி மனப்பான்மையானது, அந்த பக்தி மனப்பான்மையுடைய பக்தர்களின் சங்கத்தின் மூலமாகவே நம்முடைய இதயத்தில் பதிய வைக்கப்பட முடியும்.
By that association means in a submissive mood.
அந்த பணிவு மனப்பான்மை இதற்கு மிக மிக அவசியமாகும்.
And hearing,
கிருஷ்ணரை பற்றி கேட்பது.
One has to be careful how to choose association.
ஒரு மனிதன் எவ்வாறு பக்தர்கள் சங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும்.
But if one can recognize a devotee who can help one,
நமக்கு உண்மையிலேயே பக்தியில் உதவக்கூடிய பக்தியை நாம் கண்டுபிடிப்போமானால்,
then one can be very quickly become fully spiritualized.
ஒரு மனிதன் மிக விரைவில் சுத்த பக்தனாக மாற முடியும்.
And enter into the spiritual consciousness.
அந்த சுத்த பக்தியுடைய மனோபாவனையில் உள்ளே நுழைய முடியும்.
The consciousness of always desiring to satisfy Krishna's transcendental senses.
எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆன்மீகமான பதங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த சேவம் மனப்பான்மையில் பிரவேசிக்க முடியும்.
Then one can appreciate the transcendental nature of the Sankirtan Yajna.
பின்பு ஒரு மனிதனால் இந்த உயர்ந்த ஆன்மீக சங்கீர்த்தனத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும்.
In which one sees Mridanga, Kartal, this is all the paraphernalia of Sankirtan Yajna.
அவன் அப்பொழுது இந்த மிருதங்கம் கர்த்தால் அனைத்துமே இந்த ஆன்மீக சங்கீர்த்தனத்தின் பலவிதமான அங்கங்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
Srila Bhaktisiddhanta Saraswati Thakur, he designed the logo for the Gaudiya mission.
Srila Bhaktisiddhanta Saraswati Gaudiya mathukkana chinnathai punvarumaru amaithar.
And he put in there the item, the arati plate.
அவர் அதில் ஆரத்தி தட்டினை மையமாக வைத்தார்.
And the kartal and mridanga,
mridangam kartal anaitayum avar adil padamadithar,
and also the printing press.
மேலும் மிக முக்கியமாக பிரிண்டிங் பிரஸை கூட அந்த படத்தில் அவர் வைத்தார்.
So people are thinking, well, we can understand why there's the RT paraphernalia, why there's Mridanga cartel, but why the printing press?
எதற்காக அவர் பிரிண்டிங் பிரஸை கூட அந்த சின்னத்தில் வைத்தார் என்பதை பல நபர்களுக்கு புரியவில்லை.
Srila Bhaktisiddhanta Saraswati Thakur, he arranged for the printing press to be in within his mat.
அந்த பிரிண்டிங் பிரஸை தன்னுடைய மடத்துள்ளே அவர் ஏற்படுத்தி இருந்தார்.
He considered the printing of transcendental literature to be rag margiya bhakti, the bhakti on the path of spontaneity.
அவர்கள் ஆன்மீக புத்தகங்களை அவர் பிரிண்டிங் செய்வதே அச்சிடுவதே ராக பக்தியை போல் அவர் நினைத்தார்.
The arati, that is the on the vidhi marg leading to Vaikuntha, but the printing press, that is the rag marg leading to Radha and Krishna.
Arati முறையில் பகவானை அடைய முயற்சிப்பது வைதிக பக்தி என்றும், ஆனால் ஆன்மீகமான நூல்களை வெளியிடுவது ராக முறையில் பக்தியில் பகவானை அடைவது என்றும் அவர் நினைத்தார்.
Just like the madanga is the eternal paraphernalia for worshipping Bhagavan Sri Gaurasundar Chaitanya Mahaprabhu by kirtan, so the printing press is the brihat mridanga, the great mridanga.
எவ்வாறு மிருதங்கமானது பகவான் கௌரசுந்தரை வழிபடுவதற்கு ஒரு முக்கியமான உபகரணமோ, அதுபோல இந்த ஆன்மீக நூல்களை அச்சிடக்கூடிய ஏக்கமானது பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வழிபடக்கூடிய மிகப்பெரிய மிருதங்கமாகும்.
So that printing press can be used for producing vulgar literature.
இந்த அச்சிடப்படக்கூடிய முறையானது மிக மோசமான நூல்களை வெளியிடுவதற்கு கூட பயன்படுத்தப்படலாம்.
But when used for printing Bhagavad Gita as it is, that is fully spiritual.
ஆனால் பகவத் கீதை உண்மை உருவில் அச்சிடப்படுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் மிக ஆன்மீகமான விஷயமாக மாறுகின்றது.
Just like you can take the ghee and fry fish in it.
ஒரு வகையில் கூட போனால் நெய்யை எடுத்து அதில் நாம் மீனை கூட பொரிக்கலாம்.
But that same, the ghee that should be offered to Krishna, that becomes fully spiritual.
ஆனால் அந்த நெய்யானது பகவான் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் ஆன்மீகமானதாக மாறுகின்றது.
So our endeavor should be fully spiritual.
எனவே நம்முடைய முயற்சி எப்பொழுதும் ஆன்மீகமானதாக இருக்க வேண்டும்.
Samapayami, we offer our very being into the sankirtan yagya.
நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையை கூட சங்கீர்த்த யஜ்ஞத்தில் அர்ப்பணிக்கின்றோம்.
ஹரி கிருஷ்ணா. Is there any question about this?
இல்லை, கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்.
No question. Then chant Hare Krishna and be happy.
கேள்விகள் இல்லாதனால எல்லாருக்கும் தயவு செய்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நல்லா சத்தமா உச்சடம் செய்து தருமகளே.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
So he liked to perform arati.